فأعود يا أمي أقبل رأسك الزاكي فأبثك كل أشواقي وأرشق عطر يناك أمرغ في ثرى قدميك خدي حين ألقاك أروي الترب من دمعي سرورا في محياك فكم أسهرت من ليل لأرقد من أجفاف وكم أغمى.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل عليم وبركان مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தன்மைகளை பயந்து அவனது விளக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை நல்லவதும் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அண்மை காலமாக உலகின் பல பாகங்களிலும் பேரழிவு நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். வெள்ளப்பெருக்குகளும் பூமி அதிர்வுகளும் சுனாமி போன்ற ஆபத்துக்களும் மனித சமுதாயத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக டிசம்பர் 26 எமது நாட்டிலே ஏற்பட்ட சுனாமி பேரழிவுக்கு பிறகு உலகின் பல பகுதிகளிலும் இந்த மாதிரியான அழிவுகள் பூமி அதிர்ச்சிகள் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் பற்றி சொல்கிற போது லா தகூமு ஸாஅ ஹத்தா யுக்பரல் இல்ம், அறிவு கைப்பற்றப்படுகிற வரைக்கும் உலக அறிவு ஏற்படாது. அறிவு கைப்பற்றப்படுவதென்றால் மார்க்க அறிஞர்கள் கைப்பற்றப்படுவார்கள். அறிவு என்பது கிதாபுகளிலே, கம்ப்யூட்டரிலே, இந்த மாதிரி சொப்பியார்களிலே தாராளமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அறிவை சுமந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த நிலை ஏற்படுவது மறுமை நாளில் அடையாளம். அதே மாதிரி பூமி அதிர்வுகள் அதிகமாகுவதும் மறுமை நாளுடைய அடையாளம். எத்த காரம சமான், காலம் சுருங்கி போவது மறுமை நாளுடைய அடையாளம். கொலை அதிகரிப்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகிறார்கள். பூமி அதிர்வுகளும், அதாவது இயற்கை அழிவுகள் அதிகரிப்பதும் மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இந்த கோணத்திலே பார்க்கிற போது உலகில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மறுமை நாளின் அடையாளங்களாக மாறி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்றைய இந்த ஹுத்பாவிலே இது போன்ற அழிவுகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை சுருக்கமாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பூமியிலே நிலப்பகுதியிலும் குழப்பம் இருக்கிறது, கடல் பகுதியிலும் குழப்பங்கள் அதிகரித்திருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் பிமா கசபத் ஐதின் நாஸ், மனிதனுடைய கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணமாக
கரையிலும் கடலிலும் குழப்பம் அதிகரித்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப பூமியிலே குழப்பங்கள் உழைவதற்கு உருவாகுவதற்கு அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளிலே மாற்றங்கள் வருவதற்கு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமாக அமைகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த குழப்பத்தை கூட அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான் என்று கேட்டால், அமிலோ, இந்த மனிதன் தான் செய்த பாவங்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அழிவுகளை கொடுப்பானா, இழப்புகளை ஏற்படுத்துவானா என்றால் அப்படி செய்வது கிடையாது. அப்படி செய்தால் நானோ நீங்களோ இந்த இடத்தில் இருக்க முடியாது. நாம் செய்த பாவங்களுக்காகவே இந்த உலகத்திலே தண்டிக்கப்படுவதாக இருந்தால் யாரும் மிச்சம் இருக்க போவது கிடையாது. மனித சமுதாயத்திலே பாவங்கள் அதிகமாகிற போதோ அந்த பாவத்தின் காரணமாக அவங்க அவங்க செய்த பாவங்களுடைய சில விளைவுகளை அல்லாஹு தஆலா மனிதன் சுவைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்கிறார். அதுதான் கடலிலும் தரையிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள். அதை கூட அல்லாஹு தஆலா எதற்கு செய்கிறார் என்றால், அல்லாஹும் எரிஜுவோன், பாவம் செய்யக்கூடிய சமுதாயம் அந்த பாவத்திலிருந்து கலந்து வர வேண்டும், நம்ம தவறு செய்ததுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது என்று உணர்ந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா காரணத்தையும் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பூமியிலும் கடலிலும் குழப்பம் வருவதற்கு மனிதர்கள் செய்யக்கூடிய மிதமிஞ்சிய பாவங்கள் காரணமாக அமைகிறது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அல்குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய கோபம் வருவதற்கான காரணங்களை சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது அல்லாஹு தஆலா அன்பானவன், இரக்கமானவன். அல்லாஹ்வுடைய கோபம் மிகைத்ததா அன்பு மிகைத்ததா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய அன்பு தான் மிகைத்தது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய அன்பு மிகையானது. அதனால் தான் உலகத்திலே பல்வேறுபட்ட தவறுகள் நடக்கிற போதும் அல்லாஹ்வுடைய அன்பை இந்த சமுதாயம் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் மனிதனுடைய தவறுகள் வரம்பு மீறுகிற போதோ அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்கள் எங்கள் மீது ஹலாலாக்கிக் கொள்கிறோம், நாங்களே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தயாராகிக் கொள்கிறோம். குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் பல விஷயங்கள் இதற்கு காரணமாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்களா கேட்டு வாங்குறது. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் காளை மாட்டை வணங்கினார்கள். அது பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது கண்டித்து சொன்னார்கள். இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற போது, யார் இந்த காளை மாட்டை வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டார்களோ ரப்பிஹிம், அவர்களுக்கு தங்கள் இறைவனுடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் உலகத்தில் இழிவுக்கும் அவர்கள் ஆளாவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டது, காளை மாட்டை வணங்கியது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவர்கள் உள்ளாகுவதற்கு காரணமாக அமைகிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குலு மின தய்யிபாத்தி மா ரசக்னாகும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றில் நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், வலா தத்துவ ஃபீஹி, அதில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், யார் வரம்பு மீறுகிறார்களோ அலைக்கும் கலபியே, இதுல யார் வரம்பு மீறுகிறார்களோ அவர்கள் மீது என்னுடைய கோபம் ஹலாலாகிவிடும். வமை யஹ்லில் அலைஹி கலபி ஃபக்கத் ஹவா, யார் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவர்கள் அழிந்து போவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஹராமானவற்றை உண்ணுகிற போது, ஹராமான முறையிலே பொருளீட்டல் செய்கிற போது, தடை செய்யப்பட்டவற்றை ஒரு மனிதன் உட்கொள்கிற போது அல்லாஹ்வுடைய கோபத்தை தன் மீது அவன் ஆகமாக்கிக் கொள்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகிற போது அதனுடைய வெளிப்பாடாக சில அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய கோபம் உருவாவதற்கான காரணங்களை சொல்கிறார். பூமியிலே பெரிய அளவிலான அழிவுகள் வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், தனிநபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அதிகரித்து அந்த தவறே சமுதாய தவறாக, அந்த மக்களுடைய தவறாக, தவறு மிகைத்து போகிற போது அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாங்கள் ஆளாகக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். தவறு செய்கிறவர்கள் அதிகமாகி, நனவு செய்கிறவர்கள் குறைந்து போய், தீமைக்கு எதிரான பிரச்சாரம் இல்லாமல் போகிற போது அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வெளிப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குஃபுர் நடைபெறுகிற போது, சிறுக்கு நடைபெறுகிற போது அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், சூரா மரியமிலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்கிறான், அல்லாஹ் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று இந்த கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் மோசமான ஒரு கூற்றை, ஒரு அவதூறான கூற்றை சொல்லிவிட்டீர்கள். இந்த வார்த்தை எவ்வளவு கடுமையானது தெரியுமா? தக்காது சமாவாத் யதஃபத்தர்ன மின்ஹோ, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டு வானங்கள் வெடித்துவிட பார்க்கிறது, வத்தன்ஷக்குல் அர்ல், இந்த பூமி பிளந்து விட பார்க்கிறது, வத்தஹிர்ருல் ஜிபால் ஹத்தா, மலைகள் எல்லாம் துகள் துகள்களாக மாறி ஒன்றோடு ஒன்று மோதிவிட பார்க்கிறது. அந்த ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்ற வார்த்தையை கேட்டு இந்த பூமி வானம் மலைகள் எல்லாம் கோபப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்ற வார்த்தையை கேட்கிற போது இந்த இயற்கையான அம்சங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் சினமுறுகிறது, அவைகளுக்கு கூட வெறுப்புண்டாகிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப சமுதாயத்திலே குபுறுகள் அதிகமாகிற போது, சிலை வணக்கம் அதிகமாகிற போது, இறை நிராகரிப்பு வெளிப்படையாக நடக்கிற போது, இந்த இயற்கை என்று நாம் சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இருந்து சில ஆபத்தான சமிக்கைகள் வெளியாகிறது. எனவே நாங்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்றால், அந்த வரலாற்றிலே அதிகமாக மக்கள் அழிக்கப்பட்டிருப்பது எதனால் என்று கேட்டால், இணை வைப்பினால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு வந்து பிரச்சாரம் செய்கிற போதும், சத்தியத்தை அந்த மக்கள் நிராகரிக்கிற போது இறுதி கட்டமாக அல்லாஹ்வுடைய அழிவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ்வு தஆலா அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பற்றி சொல்கிற போது, அக்தர்கும் முஸ்லிகோன், இப்படி அழிக்கப்பட்ட சமுதாயங்களில் பெரும்பாலானவர்கள் இணை வைப்பாளர்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே பெரிய அழிவுகள் வருவதற்கு அடிப்படை காரணம் சிறுக்கும் குமுறும் தலைவிரித்து ஆடுவது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ்வு தஆலா பெரு வெள்ளத்தை கொண்டு அழித்தான் என்று குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். கற்பனை பண்ண முடியாத பெரும் வெள்ளத்தினால் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது. இதே போன்று பொருளாதார ரீதியான மோசடிகள் நடக்கிற போதும் சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. உதாரணமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் தான் இருந்தது. அவர்கள் எல்லாம் பெரும் வியாபாரிகளாக இருந்தார்கள். வியாபாரத்திலே ஏமாற்றம் செய்வதும் அளவை நிறுவையிலே மோசடி செய்வதும் அந்த சமுதாயத்தின் பண்பாகவே மாறிப்போய் இருந்தது. இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். அந்த மக்கள் ரெண்டு விஷயத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோடு முரண்பட்டார்கள். நீங்க உங்களுடைய தொழுகை எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த சிலைகளை விட்டுவிடுமாறு சொல்கிறதா? நீங்க செய்யக்கூடிய இந்த மார்க்கம் என்கிறது எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் நாங்கள் விடோடு சொல்கிறதா? அதற்காக இருக்காங்க, எங்களை மூதாதையர்கள் வணங்கி வந்த கடவுள்களை விடுமாறு நீங்கள் சொல்கிறீர்கள். ரெண்டாவது அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது எங்களை காசு, இது எங்களுடைய செல்வம், எங்களுடைய செல்வம் விஷயத்தில் நாங்க எப்படி செய்யணுங்கிறத நாங்க முடிவு செஞ்சுக்குவோம். எங்களை பண விஷயத்தில் நீங்க பேசுறீங்களா, அதுல வந்து நீங்க தலையிட போறீங்களா என்று ரெண்டு காரணத்தை சொல்லி அவர்களை மறுத்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, பொருளாதாரத்துல வளமா இருக்கிறீங்க, அடுத்தவனை சுரண்டி வாழ வேண்டும் என்ற தேவையே உங்களுக்கு கிடையாது, அல்லாஹ் தாராளமா தந்திருக்கிறார். இப்படி இருக்கும் போது ஏன் அடுத்தவங்களை நீங்க சுரண்டீங்க என்று சொல்கிற போது, நீங்க ஒரு பெரிய நல்ல மனுஷனா, உன சமுதாயம் மட்டும் இல்லைன்னு சொன்னா உங்களை நாங்கள் எப்பயோ கல்லால் அடிச்சு கொண்டிருப்போம் என்று சொல்லி அந்த நபியை எதிர்த்து தான் பேசிக் கொண்டிருந்தார்களே, அல்லாமல் அவர் சொல்வதனுடைய நியாயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அந்த சமுதாயம் பெரும் இடி முழக்கத்தினால் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். பொருளாதார சுரண்டல் நடக்கிற சமுதாயத்துக்கு அழிவு வரும் என்ற எச்சரிக்கை அல்லாஹ்வு தஆலா சொல்கிறார். இதே போன்று நாம் குர்ஆனை எடுத்து பார்த்தால், ஒழுக்கச் சீர்கேடுகள் நடக்கிற போது, அதுவே பகிரங்கமாக ஆகிற போது, அதுவே ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமாக மாறுகிற போது அந்த சமுதாயத்துக்கு அழிவு வந்திருப்பதை அல்லாஹ்வு தஆலா சொல்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தன்னின சேர்க்கையாளர்களாக இருந்தார்கள். அதை பகிரங்கமாக செய்யக்கூடிய அளவுக்கு அது அவங்களிடத்தில் சமுதாய அடையாளமாகவே மாறி இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அந்த ஊருக்கு யாரும் புதியவர்கள் வர முடியாது என்கிற அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. அந்த பாவத்திலிருந்து அந்த மக்களை அந்த நபி எச்சரிக்கை செய்தார். அந்த நபியை எவ்வளவு சொல்லியும் அவர்கள் அந்த நபியை கேவலப்படுத்த போனார்களே தவிர, இதை பிரச்சாரம் செய்யறதா இருந்தா ஊரை விட்டு போயிருந்து அவரை எச்சரிக்கை செய்வதாக இருந்தாரே தவிர, அந்த தவறை விட்டு ஒதுங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கவில்லை. அதனால் அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை, அதாவது அந்த பூமியே தலைகீழாக புரட்டி அவர்களுக்கு வானத்திலிருந்து கல்மலையை பொடிய வைத்து அழித்தான் என்று அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒழுக்க சீர்கேடுகள் அதிகமாகிற போதும் அழிவுகள் வரும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமுதாயங்களாக இல்லாமல் சில நேரங்களில் தனி நபர்களுடைய செயல்பாடுகளினால் அந்த தனி நபர்களுக்கும் சில அழிவுகள் ஏற்படலாம். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்கிறான். ரெண்டு பேர் நண்பர்கள், ஒருவர் அல்லாஹ்வை நம்பியவர், ஒருவர் அல்லாஹ்வை நம்பாதவர். அல்லாஹ்வை நம்பியவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வை நம்பாதவருக்கு ரெண்டு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள் ஆறு ஓடுகிறது. அந்த தோட்டத்திலே எல்லா வகையான கனிகளும் தாராளமாக இருக்கிறது. இப்ப அந்த தோட்டத்துக்குள்ள போகும் போதே அந்த இறை மறுப்பாளனுக்கு பெருமையா இருக்கிறது. அப்ப இந்த முஸ்லீம் அவரை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் அல்லாஹ் தந்தது, அந்த உன்னை படைத்தது அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை நம்பு என்று சொன்ன போது அவன் அதை மறுக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் எனது இந்த தோட்டம் அழியாது, இது நிரந்தரமான ஒரு தோட்டம் என்று அது அழிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் பேசுகிறான். நாளை மர்மை ஒன்று வராது, அப்படியே வந்தா கூட இந்த உலகத்தில் எனக்கு இவ்வளவு தந்த அல்லாஹ் அங்க தராமையா இருக்க போகிறான் என்று மர்மையை மறுத்து பேசுகிறார். அடுத்த நாள் காலையில் அவர் தோட்டத்துக்கு வருகிற போது அந்த தோட்டம் ரெண்டும் அப்படியே கருகி போயிருக்கிறது. அப்பதான் அந்த மூமின் அவரை பார்த்து சொல்கிறார், லவ் லாய் தகழ்த்த ஜென்னத்தக்க குழுத்த மாஷா அல்லா, உன் தோட்டத்துக்குள்ள வரக்குள்ள ஏண்டாங்க நினப்புல நீ பேசுனியே, நீ மாஷா அல்லான்னு சொல்லிக்க வேண்டாமா, இது அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்வை மீறிய சக்தி இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டாமா, என்னமோ உன்னுடைய ஆற்றலால தேடிக்கொண்டது என்னமா நீ பேசுனியே என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த தனி மனிதனிடத்தில் இருந்த இறை நிராகரிப்பும் மர்மையை நிராகரிக்கக்கூடிய போக்கும் இது எல்லாம் என்னுடையது என்கிற அந்த ஆணவ போக்குக்கும் அல்லாஹு தஆலா அழிவை கொடுத்ததை இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். நூன் வல் கலமி என்கிற சூறாவிலே அல்லாஹு தஆலா இதே போன்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், அவர் விவசாயம் செய்கிறார். அந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடியதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு உறவுகளுக்கு கொடுக்கிறார். அவர் மரணித்து போகிறார், அவருடைய மூன்று பிள்ளைகளும் அவருடைய தோட்டத்துக்கு சொந்தமாகிறார்கள். பிள்ளைகள் மூன்று பேரும் சேர்ந்து முடிவு செய்யறாங்க, வாப்பா மடத்தனமா இருந்தார் இவ்வளவு காலமும், உழைச்சொழைச்சி அடுத்தவனுக்கு கொடுத்தாரு, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா தோட்டத்துக்கு மக்கள் வர்றதுக்கு முன்னாலேயே விடிகால் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாலே தோட்டத்துக்குள்ள போயிடணும், போய் அறுவடை செய்யணும், யாரையும் உள்ள வர விட்டுற கூடாது என்று திட்டம் போட்டு நேரத்தோடு எழுப்பி ரகசியமாக போகிறார்கள். தோட்டத்தை பார்த்தனும் ஒரு ஆள் சொல்றாரு, நாங்க இந்த தோட்டத்துக்கு வரல வேற தோட்டத்துக்கு வந்துட்டோமோன்னு சொல்றாரு. அடையாளமே தெரியாம அவங்களுடைய தோட்டம் அழிக்கப்பட்டிருந்தது. பிறகுதான் அவர்கள் விளங்குகிறார்கள், நாங்க யாருக்குமே கொடுக்க கூடாது என்று நாங்கள் திட்டம் போட்டோம், அல்லாஹ் அழிச்சுட்டான் என்கிறதை விளங்குகிறார்கள். இந்த வசனத்தை இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிற போது சொல்றான், கதாலிக்கல் அசாப், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு வேதனை இப்படித்தான் வரும், வல அசாபுல் ஆகிரத்தி அக்பர், நாளை மர்மையில கிடைக்கிற வேதனை கடுமையாக இருக்கும், இதைவிட பெருசா இருக்கும். அப்ப இறை நிராகரிப்பு நடக்கிற போது, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் புறக்கணிக்கிற போது உலகத்திலேயே தனிநபர்களுக்கும் அழிவுகள் வரலாம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றார். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா காரூனுக்கும் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கை கொடுத்திருந்தார், மிகப்பெரும் பணபலத்தை கொடுத்திருந்தார். அவனுடைய பொக்கிசங்களை போட்டு பூட்டி வைத்திருக்கக்கூடிய பெட்டிகளுடைய சாவியை சுமப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் தேவை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாவியை தூக்குறதுக்கு ஆட்கள் தேவை என்கிற அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். ஆச்சரியம் என்ன கேட்டா, அவன் பிரோவனுடைய காலத்தில் வாழ்ந்த மூசா நபியினுடைய பரம் குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் பிரோவனுடைய சமுதாயத்தில் வாழ்ந்தவன், மூசா நபியுடைய பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவன். அவன் பார்க்கலாம், இவங்களோட சேர்ந்தா அரசு வேற பக்கம், நாங்க வேற பக்கம், இவங்களோட சேர்ந்தா ஏழைகளோட சேர்ந்தா எளியவங்களோட சேர்ந்தா இவங்கள மாதிரி நானும் ஒரு ஜாதி நிலையில் இருக்க வேண்டியதுதான். எனவே அவன் குப்ரின் பக்கமும் ஃபிரௌனுடைய பக்கமும் இருந்தான். அவனுடைய சமுதாயம் அவருக்கு சொன்னது, அல்லாஹ் உனக்கு நல்லா தந்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு அருள் செஞ்சிருக்கிறான், அந்த மாதிரி நீயும் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்ன போது அவன் சொன்னது என்னன்னு சொன்னா, இது என்னுடைய அறிவால நான் திரட்டியது, என்னுடைய மூளையால நான் திரட்டிய செல்வங்கள் இவை என்று சொல்லி ஆணவமாக பேசினான். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் அப்படியே நாங்கள் பூமியால் விழுங்க செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக தனி நபர்கள் சில நேரங்களில் தவறு செய்கிற போதும் அவர்களும் இது போன்ற அழிவுகளுக்கு உள்ளாகிறார்கள், இழப்புகளுக்கு உள்ளாகுவார்கள் என்பது குர்ஆனில் சொல்லப்படுகிறது. சமுதாயத்திலே தவறுகள் பகிரங்கமாக நடக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் ஒன்று நடந்து அது பகிரங்கமாக நடந்து அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களும் இருந்து பாவம் தடுக்கப்படவில்லை என்றால், தீமைக்கு எதிரான பிரச்சாரம் நடத்தப்படவில்லை என்று சொன்னால், நல்லவர்கள் இருக்கிற போதும் அழிவுகள் வரும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டார்கள். அப்ப சமுதாயத்திலே தீமைகள் பெருகிற போது அழிவுக்கு நாங்கள் ஆளாகிறோம், அழிவை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிய வேண்டும். இதே நேரத்தில் கணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு குர்ஆன்ல பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட சம்பவங்கள் சொல்லப்படுகிறது, அதற்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு ஏரியாவில் மழை பெய்யுது, வெள்ளம் ஏற்பட்டு விட்டது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை மையமாக வைத்து எந்த ஏரியாவில் மழை பெய்யுதோ அந்த ஏரியா மக்கள் பாவிகள், அதனால அல்லாஹ் தண்டிக்கிறான் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாமா என்று கேட்டால், அந்த முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. ஏன் என்று சொன்னால், அதாவது குர்ஆன்ல இன்னொரு சைட்டும் சொல்லப்படுகிறது, சமுதாயங்களுக்கு சில இழப்புகள் வரும், சில பாதிப்புகள் வரும், அது சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சோதனையாகவும் இருக்கலாம். அதையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் அஞ்சு விஷயங்களை சொல்கிறான், உங்களை நாங்கள் பயத்தை கொண்டு சோதிப்போம், அச்சமான சந்தர்ப்பங்களை உண்டாக்குவோம், பசியை கொண்டு சோதிப்போம், உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய செல்வங்களை உயிர்களை குறைச்சி நாங்கள் சோதிப்போம், செல்வம் இல்லாமல் போகலாம், குடும்பத்தில் பலருடைய உயிரிழப்புகள் ஏற்படலாம், இப்படி இந்த மாதிரியான சோதனைகளை நாங்கள் உண்டாக்குவோம், இந்த மாதிரி அச்சத்தால பசியால உயிரிழப்புகளால பொருள் இழப்புகளால சோதிக்கப்படுகிற போது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அந்த பொறுமையினுடைய அடையாளம் என்ன? இந்த மாதிரி இழப்புகள் வருகிற போது இந்நாள் இல்லாய் வைநா இலை ராஜுவன் என்று அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாவுடைய பொறுப்பில் அவர்கள் விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலகத்தில் பொருளை இழப்பை ஏற்படுத்தி, உலகத்தில் சில அச்சங்களை கொடுத்து, உலகத்தில் சில உயிரிழப்புகளை ஏற்படுத்தி, அது அவன் பொறுத்து அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சொர்க்கத்தை கொடுப்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனாலதான் பொதுவாக ஒரு பெரிய அழிவு நடந்து அதுல மௌத்தா போனவங்க கெட்டவங்களா இருந்தா அவங்களுக்கு அது தண்டனை, நல்லவங்களா இருந்தால் அவங்களுக்கு அருளாக இருக்கும், அதன் மூலமாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில பேற்றை கொடுப்பான். ஆக உலகத்திலே நடக்கக்கூடிய இழப்புகள், சில நேரங்களிலே பாவங்கள் மிஞ்சி போன காரணத்தினால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகினதுனால ஏற்படலாம். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் சோதனைகளை சந்திப்பான், அந்த சோதனைகள் சில வேளை அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக கூட இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறார் சொன்னால், ஒரு மூமினுடைய எல்லா விஷயங்களும் ஆச்சரியமாக இருக்குது, மூமினுடைய விஷயங்களை பொறுத்தவரை ஆச்சரியமானது, ஏன்னா அவனுக்கு எல்லாமே நன்மையா முடியுது, அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்கிறான், அல்லாஹ் அவனுக்கு நன்மையை கொடுக்கிறான், எந்த அளவுக்கு இருந்தா காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அதை அவன் பொறுத்துக் கொள்வதன் மூலமா அவனுக்கு நன்மை கிடைக்குது, அவனுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சா அல்லாஹ்வை புகழ்கிறான் அதன் மூலமும் அவனுக்கு நன்மை கிடைக்குது. உலகத்தில் இழப்பு ஏற்பட்டாலும் சரி, உலகத்தில் லாபம் ஏற்பட்டாலும் சரி, ரெண்டுமே மூமினுக்கு நல்லது என்று சொல்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையிலே, அதாவது சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாகவும் நாம் சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம். எனவே பாதிக்கப்படுகிறவர்கள் பாவத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டாலும் முடிவு சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் படிப்பினைக்காக ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் தவறுகள் அதிகமாகிற போது, பாவங்கள் பெருகிற போது, பாவங்களே மிகைத்து போகிற ஒரு நிலை ஏற்படுகிற போது நாங்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்கள் எங்களுக்கு ஹலாலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடப்பது ஒன்று சிலது மர்மையினுடைய அடையாளம் என்று வருகிற போது மர்மை மீதான நம்பிக்கையை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். மற்ற அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கிற போது அவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை இனங்கண்டு அவற்றை களைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதை நாங்கள் இது போன்ற பாதிப்புகள் வருகிற போது இது போன்ற சோதனைகள் வருகிற போது அதிலிருந்து நாங்கள் எங்களை அதாவது படிப்பணியாக எடுத்து எங்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு அம்சமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அல்லாமல் அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தின் காரணமாக சில விஷயங்கள் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விரும்பி விட்டால் அவனை சோதிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய விருப்பத்தினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் சில நல்லவர்களை அல்லாஹ் சோதிப்பான், கஷ்டங்களை கொடுப்பான், சிரமங்களை கொடுப்பான். எதற்காக என்று சொன்னால் நான் அவங்க மௌத்தாகி நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அவங்க செஞ்ச பாவத்துக்கான கூலியெல்லாம் இங்கேயே அனுபவிச்சு ஒரு பாவமும் இல்லாம அவங்க அல்லாஹ்வை சந்திக்கணும். அதற்காக அல்லாஹ் தஆலா அதாவது மனிதனுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பான். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கோபத்தால இந்த நிலைக்கு ஆளானவங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துற போது தீர்ப்பு சொல்லாமல் நாம அதிலிருந்து படிப்பினை விடுறதுக்கான எங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது என்று பார்த்து அதிலிருந்து நாங்கள் எங்களை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற அழிவுகள் இருந்து இது போன்ற ஆபத்துகள் இருந்து படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை தீர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய சில தனிப்பட்ட தவறுகள், அதே தவறை பலரும் செய்கிற போது அது மார்க்க ரீதியான தவறுகளாகவும் இருக்கலாம், நேரடியாக மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத சில விஷயங்களாகவும் இருக்கலாம். அதனாலும் சில நேரங்களிலே உலகத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம், சில அழிவுகள் உலகத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை மனிதனே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக கண்டு தன்னை திருத்திக் கொள்வதன் மூலமாக நீக்கிக் கொள்வதற்கான வழியும் இருக்குது. அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி இருக்கிறது. நாம் குர்ஆனை எடுத்து பார்த்தால் சூரா யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா நீண்ட ஒரு வரலாறை சொல்லி வருகிறார். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அதில் எகிப்து நாட்டினுடைய மன்னன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவிலே ஏழு கொழுத்த மாடுகளை ஏழு மெலிந்த மாடுகள் சாப்பிடுகிறது. ஏழு பச்சை பசேல் என்ற கதிர்களை பார்க்கிறார், ஏழு காய்ந்து போன கதிர்களை பார்க்கிறார். இது அவர் கண்ட கனவு. இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று விளக்கம் தேடுகிற போது சிறையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஏழு வருஷம் எகிப்திலே தாராளமாக விவசாயம் இருக்கும், தானியங்கள் தாராளமாக விளையும். அந்த ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு எகிப்தில் பயிர் செய்கை செய்ய முடியாத அளவுக்கு வறுமை ஏற்படும், விவசாயம் நடக்காது. அதற்கு பிறகு சாதாரணமாக நல்ல செழிப்பான ஆண்டுகள் ஏற்படும். இந்த மன்னனுக்கு காட்டப்பட்ட கனவினுடைய விளக்கம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏழு வருஷம் செழிப்பாக இருப்போம், மீதி ஏழு வருஷம் வறுமை ஏற்பட போகிறது. இந்த ஏழு வருஷம் செழிப்பாக இருக்கக்கூடிய காலத்தில் உணவை நாங்கள் விரயம் செய்து விட்டால் அந்த தாராளமா விளையுதானே என்று அநியாயமா அழிச்சு போட்டோம்னு சொன்னா மீதி ஏழு வருடங்கள்ல நாங்கள் பட்டினி கிடந்து சாக வேண்டி வரும். எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் விவசாயம் தாராளமாக விளையும், அப்ப மக்களுடைய சாப்பாட்டுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு மிச்சதெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும். எப்படி சேமிக்க வேண்டும் சொன்னா, உதாரணமாக நெல் கதிர் என்று சொன்னால் நெல்லை தனியாக பிரிக்காமல் கதிரோடைய கட்டி வைங்க, இப்படி சேமிக்க வேண்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 7 வருஷம் சேர்த்தோம் என்றால் அடுத்த 7 வருஷம் வறுமை வரப்போகிறது. அந்த வறுமையான காலத்தில் என்ன செய்யலாம் என்று கேட்டா, இதுல இருந்து நம்ம எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற போது கூட இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஓபனா விட்டா வசதி உள்ளவன் கூட காசை கொடுத்து பொருளை வாங்கி உயிரோடு இருப்பான், வசதி இல்லாதவன் திண்ண இல்லாம ஆகிடுவான். அப்படி இல்லாம அரசாங்கமே மக்களுக்கு குறிப்பிட்ட அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒரு திட்டத்தை சொன்னது மாத்திரம் இல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனிடத்தில் என்னை இந்த தானிய காஞ்சத்துக்கு பொறுப்பான அமைச்சரா ஆக்குங்க என்று சொல்லி அமைச்சு பொறுப்பையும் வாங்கி எடுக்கிறாங்க. எகிப்தினுடைய அமைச்சரா மாறுறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவு விளக்கம் பற்றிய சில விஷயங்கள் சொல்லப்படுது. சிறையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்காளராக மாறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இன்னொரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஒரு இழப்பு வரப்போகிறது என்கிறதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக அடையாளம் கண்டு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கான முயற்சியை மனிதன் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கான வழி இருக்குது. இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய சில தவறுகள் பெரிய அளவிலான பாதிப்புகளுக்கு காரணமாக ஆகும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான போக்குகள். உதாரணமாக அல்லாஹ் தஆலா வானத்து மனிதனுக்கு ஒரு கூரையை வைத்திருப்பதாக குர்ஆனில் சொல்கிறார். எங்களுக்கு ஒரு கூரை இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கூரை. அதிலிருந்து அல்லாஹ் தஆலா சூரியனுடைய சூடு நேரடியாக படாமல் இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதை அதாவது ஒசோன் படலம் என்று சொல்லி சொல்றாங்க. இதுல எங்களுடைய வாகனங்களில் இருந்து வரக்கூடிய புகைகளின் காரணமாக, நச்சு வாயுகளின் காரணமாக, எங்களுடைய தொழிற்சாலைகளின் மூலமாக ஓட்டைகள் விழுவதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். அந்த ஓட்டைகள் விழுவதனால என்ன நடக்குது என்று கேட்டால், உலகம் அளவுக்கு மீறி சூடாகுது. உலகம் அளவுக்கு மீறி சூடாகினால் உலகத்தினுடைய நிறைய பனிப்பாறைகள் இருக்கிறது, துருவ பிரதேசங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் அந்த இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும். அந்த பனிப்பாறைகள் உருக உருக உலகத்திலே எதிர்பார்க்காத பிரதேசங்களிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கடலினுடைய நீர்மட்டம் கூடி கூடி போகும். அப்படி கூடி கூடி போனால் இந்த இலங்கை நாடு, இதே மாதிரி மாலைத்தீவு, இந்தோனேசியா போன்ற பல பகுதிகளில் கடலோர பகுதிகள் தண்ணிக்குள் மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்குது. இதை இன்றைக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆபத்துக்களை இனந்தான்கிற போது எங்களுக்கும் சமுதாயத்துக்கும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை விட்டு மனித சமுதாயம் மீளவில்லை என்றால் அதனுடைய விளைவை பெரும் ஆபத்துக்களாக நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த அடிப்படையில் தான் சுற்றுச்சூழல்களை பாதுகாக்கிறது விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மார்க்கம் சொல்லியிருக்குது. உலகம் வெப்பமடைகிறது, உலகம் அசுத்தம் அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மரங்களை இல்லாமாக்குறது, காடுகளை அழிக்கிறது, இதை மார்க்க நமக்கு பல கோணங்கள்ல வேற வழியில சொல்லியிருக்குது. மரங்களை நாட்ட சொல்லியிருக்குது. ஒரு மரத்தை நாட்டி அந்த மரத்துல பறவைகள் வந்து கூடு கட்டினால் கூட எங்களுக்கு அது சதக்காவாக ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கையிலே ஒரு ஈச்ச மரம் இருக்குது, அடுத்த நிமிடம் மறுமை வரப்போகுது என்கிற நிலை இருக்குது, நான் என்ன செய்வேன் சொன்ன ஈச்ச மரத்தை நாட்டி விடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துல சில விஷயங்கள் அந்த சூழலை பாதுகாக்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த போன்ற நடைமுறைகள் மனித சமுதாயத்தால மீறுகிற போது, அது எங்கள்கிட்ட இல்லாமல் போகிற போது, அதனால சில நேரங்களில் வேறு சில விளைவுகளை நாம பார்ப்போம். தேவையில்லாத சில நோய்களுக்கு நாம் ஆளாகலாம், தொற்றுக்களுக்கு நாம் ஆளாகலாம். அதன் விளைவாக சில நேரங்களில் விளைச்சல்கள பாதிப்பு ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த சொப்பின் போன்ற பாவனைகள் அதிகரிக்கிறதுனால விளைச்சல்களை சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படலாம். பூமியினுடைய அந்த தூய்மை இல்லாமல் போகலாம். இதெல்லாம் எங்களால் நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தீமைகள், எங்களால் நாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய பாதிப்புகள். எனவே இதையும் நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எங்களை இந்த அதாவது மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக பாதிப்புகள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்றதை கண்டறிந்து அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். முடிவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பூமியில சரியான பரக்கத் உருவாக வேண்டும் என்றால் எங்களுக்கு மார்க்கம் ஒரு விஷயம் சொல்கிறது. இந்த பூமி வானம் ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கு. இந்த பூமியில அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய சரியத் எந்த அளவுக்கு கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு பூமி பரக்கத்தாக இருக்கும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், 40 நாள் மழை பெய்வதை விட, பலனா இந்த வெள்ள மழை கிடையாது, மனுஷனுக்கு பரக்கத்தாக அபிவிருத்தியை உண்டாகக்கூடிய மழை பெய்வதை விட, தவறு செய்த ஒரு ஆளுக்கு ஹத்து கொடுப்பது, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் தண்டனை கொடுப்பது சமுதாயத்துக்கு நல்லது. ஏன் சமுதாயத்துக்கு நல்லது என்றால், களை எடுத்த ஒரு ஆள் கையை வெட்டுவது 40 நாள் மழை பெய்வதை விட சிறந்தது. கொலை செய்த ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுப்பது 40 நாள் மழை பெய்வதை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் என்று சொன்னா, ஒரு கல்லனுடைய கையை வெட்டுகிற போது பல கல்லர்கள் இல்லாம போவாங்க, ஒரு கொலைகாரனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற போது சமுதாயத்தில் கொலை குற்றம் இல்லாமல் போகும், பாவங்கள் குறைகிற போது பூமி நல்லா இருக்கும், பூமியில பரக்கத்து இருக்கும். இதை எப்ப சமுதாயம் சரியா விளங்கும் என்று சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து இஸ்லாமிய சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவாங்க, சரியா நடைமுறைப்படுத்துவாங்க. இஸ்லாமிய சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்துகின்ற காரணத்தினால் பூமியினுடைய உண்மையான பரக்கத்து வெளிப்படும். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஆற்றிலிருந்து கலக்கக்கூடிய பால் ஒரு கூட்டத்துக்கு போதுமா இருக்கும், அவ்வளவு பால் அந்த ஆற்றிலிருந்து வரும். ஒரு மாதுளந்தா ஒரு ஜமாத்துக்கு போதுமா இருக்கும், அந்த மாதுளந்தாவை தின்னுட்டு அந்த தோலை எடுத்தா கொடை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதுளந்தாவுடைய தோல் பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு பூமியில பரக்கத்து வரும். ஏன் என்று சொன்னால், தீமைகள் ஒழிக்கப்பட்டு விடும், பாவங்கள் அழிக்கப்பட்டு விடும், அல்லாஹ்வுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்குமா என்று கேட்டால், அப்படி அல்லாஹ் சொல்லல. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு ஊர் மக்கள், எங்களுக்கு பெரிய அளவுல சிந்திக்க முடியாவிட்டால், ஒரு ஊர் மக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அச்சம் அதாவது தக்குவாவோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வானத்தின் பரக்கத்துகளை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முழு நாட்டையும் திருத்த முடியாவிட்டாலும், அந்தந்த ஊர்ல தக்குவாவை அதாவது பரப்பக்கூடிய செயல் நடந்து பாவங்கள் அழிஞ்சி நன்மைகள் பெருகும் என்று சொன்னால், பரக்கத்தினுடைய வாயிலை வானத்திலிருந்து நாம் அவர்களுக்கு திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக எங்களுடைய நாம் இருக்கக்கூடிய ஊருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னாலும், தீமைகள் ஒழிய வேண்டும், நன்மை பெருக வேண்டும். அப்படி பெருகிற போது வானத்தினுடைய பரக்கத்துகள் வரும். அதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல பாவங்கள் பெருகினால் அப்பவும் அல்லாஹ் தஆலா திறப்பான். அதை எப்படி சொல்கிறான்னு சொல்லி சொன்னா, எல்லாவற்றின் வாயிலையும் நாங்கள் திறந்து விடுவோம் அல்லாஹ் சொல்கிறான். ஊர் நல்லா இருந்தா பரக்கத்தினுடைய வாயில திறப்போம் நல்லா சொல்கிறான். ஊர் கெட்டு போனா எல்லா வாசலையும் திறந்துடுவோம். சில நேரம் செல்வமும் வரும், அதோட சேர்ந்து அந்த செல்வத்தினால வரக்கூடிய அழிவுகளும் வரும், அதில் இருக்கக்கூடிய பரக்கத்து இல்லாம போயிடலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எந்த அளவுக்கு பூமியில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு பூமியில அமைதி இருக்கும், பூமியில பரக்கத்து இருக்கும். எந்த அளவுக்கு அது மீறப்படுகிறதோ அந்த அளவுக்கு பூமியில குழப்பம் இருக்கும், அந்த அளவுக்கு பூமியில செல்வங்கள் பெருகினாலும் அவனுடைய நன்மை அடைந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். எனவே முடிந்த வரைக்கும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே இந்த அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற அதே நேரத்தில், முடிந்த வரைக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை நாம் விரிவாக ஆக்கி பாவங்கள் குறைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய உண்மையான நிம்மதிக்கு வழியாக இருக்கும். இது இன்மையினுடைய நிம்மதிக்கு மட்டுமல்ல, மர்மையினுடைய நிம்மதிக்கும் வழியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இன்மை மர்மையினுடைய ரெண்டினுடைய நிம்மதியையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.